இறைவன் இருக்கின்றான் என்பது எந்த அளவுக்கு நாம் தெளிவாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மோடு நெருக்கமாகவும் இருக்கின்றான். நாம் அவனை உணர்வதை காட்டிலும் அவன் நம்மை தீர்க்கமாக உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். எந்த நேரமும் நம்முடைய நெஞ்சத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களை பற்றி அவன் பராமுகமாக இல்லை. அழகான எண்ணத்திற்கு நிறைவான நற்குறியாக அமைதி அளிக்கின்றான். அதற்கு மாறாக இருக்கக்கூடிய துன்பமான எண்ணங்களுக்கு இறைவனுடைய பதில் உங்களுக்கு கவலை என்ற ஒன்றை உருவாக்குகின்றான். நெஞ்சத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றுமே இறைவனால் நமக்காக முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கப்படக்கூடிய காலத்தினுடைய ஒரு நேரம் அது நமக்காக நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதாவது என்னுடைய நெஞ்சத்தில் ஒரு கஷ்டம் இருக்குமானால் அது இனி நிகழ இருக்கின்றது, உருவாக இருக்கின்றது. அந்த சூழ்நிலையை நாம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனதில் நாம் வைத்திருக்கக்கூடிய மறைவான எண்ணங்கள் வெளிப்படையாகக்கூடிய நேரம் நிச்சயமாக தீர்மானிக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சேன்னு சொன்னா அந்த நினைப்பு நிச்சயமாக வெளிப்படுகின்றது என்றோ நானே. அதனை நான் நிறைவேற்றும் வரையில் அந்த எண்ணம் எனக்கு எப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அல்லது மறக்கப்பட்டதாக நினைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், நான் ஒரு எண்ணத்தை எண்ணினேன் நல்ல எண்ணமாக, அது நினைவில் இருந்தது, இப்பொழுது என்ன என்று தெரியவில்லை, மறந்துவிட்டேன். எண்ணங்களில் அழகானவை நம்மை விட்டும் மறக்கப்பட்டு விட்டால் அதற்கான பொருள் அந்த எண்ணத்தை இறைவன் தற்பொழுதை ஏற்றுக்கொண்டான். இனி அதனை உங்களுக்காக நிகழ்த்த வேண்டியது அவனுடைய கடமையாக ஆகியிருக்கிறது. அவிதமாகவே நான் ஒரு தீமையான எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், மற்றவர்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், நாளையில் அது மறந்துவிடுகின்றது. இதற்கான பொருள் உங்களை தூய்மைப்படுத்தி அந்த கெட்ட எண்ணங்களை மற்ற மனிதர்களுக்கு விளைவிப்பதற்கு முன்பாக அதனை நீக்கிவிட்டான், மறக்கப்படி செய்துவிட்டான், உங்களை மன்னித்தான் நல்ல வாழ்க்கைக்காக. இப்பொழுது யாரை பற்றிய தவறான எண்ணம் கோப உணர்ச்சிகள் இருந்ததோ நீங்கிவிட்டது. மனிதர்களாக நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிப்பது மன்னிப்பை கொண்டும் கருணையை கொண்டும் வாழுங்கள். நீங்கள் உங்களுக்குள் பகைமையை ஏற்படுத்தி கொண்டு வாழ வேண்டாம். மாறாக ஒருவர் மற்றவருக்கு நன்மையை நடக்கூடியவர்களாக அதனையே விரும்பக்கூடியவர்களாக வாழுங்கள். நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். தீமையை முற்படுத்தி நன்மைகளை அடித்துவிட வேண்டாம். உங்களுக்காக உங்களுடைய நெஞ்சத்தை அமைத்திருக்கின்றான் உங்களுடைய இறைவன், அதனையே நீங்கள் கவனித்திருக்கிறார்கள். அதில் நன்மைகள் அதிகமாக இருக்கும், தீமைகள் குறைவாக இருக்கும். உங்களை பொறுத்தவர்களே நன்மைகளில் நீங்கள் மேலோங்க வேண்டும் என்று விரும்புவீர்கள், நன்மைகள் அதிகமாக வேண்டும் என்று விரும்புவீர்கள். மற்றவர்களை பொறுத்தவரையில் அந்த எண்ணமோ அந்த விருப்பமோ இருக்காது. ஒவ்வொருவருக்கும் அவ்விதமாகவே தங்களுக்கு நன்மைகள் வேண்டும் என்றும் பிறரை பற்றி கவலைப்படாமலும் நாம் இருப்போம். இது ஒரு வகையில் நமக்கு நன்மையாகும். ஆனால் நமக்கு நன்மையை விரும்பி பிறருக்கு நன்மைகள் வேண்டாமே என்ற எண்ணம் இருக்கும் பொழுது எதை நாம் பிறருக்கு வேண்டாம் என்று எண்ணினோமோ அது உங்களுக்கு நிகழ்கின்றது ஒரு சோதனையாக. எதனை நீங்கள் மற்ற நன்மைகள் பிறருக்கு வேண்டாம் என்று எண்ணினீர்களோ, பிறர் நன்மைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பொறாமைப்பட்டீர்களோ, அதனை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று நமக்காக அந்த பொறாமைக்குரிய ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்குகின்றன. நீங்கள் நன்மையை விரும்பவில்லை. அந்த நன்மையை விரும்பாவிட்டால் நீங்கள் கொஞ்சம் சுவைத்து பாருங்கள். அவ்வளவு. இன்று எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் நான் எந்த அளவுக்கு பொறாமைப்பட்டேனோ பிறகு பற்றி அதனுடைய விளைச்சல்கள் எனக்கு ஒரு சோதனையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இதனை விரும்ப மாட்டீர்கள். இவ்விதமாகவே இன்று உங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சோதனைகள் பிறருக்கு வர வேண்டாம் என்று நம்புங்கள், விரும்புங்கள். இது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் நமக்கு எதிராக இதுவரையும் செய்து வந்த பாவங்களுக்கு பரிகாரம். பொறாமை குணம் நம்மை மட்டும் படிப்படியாக நீங்கும். எந்த அளவுக்கு பொறாமை குணம் நீங்குகின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய துஷ்டகணம் உங்களை மட்டும் நீங்குகின்றது. நாளடைவில் அது உங்களுக்காக விடையும் பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக என்று இந்த சத்தியத்தை தெளிவாக உணர்ந்து கொள்வோம். என்னுடைய செயல்களின் காரணமாக எனக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் தான் நான் என்று முதல் என்னை இறுதி நாளங்களையும் சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய முயற்சிகளாகவும் நம்முடைய காரியங்களாகவும் இருக்கின்றன. பிறருக்கு நன்மையை விரும்பும் பொழுது எளிதாக விரும்ப வேண்டாம். எனக்கு என்ன சுகம் இருக்கின்றதோ மற்றவர்களுக்கும் அது வேண்டும். அவ்வளவுதான். உங்களுடைய நன்மைகள் பெருகின்றன, உங்களுக்கான நன்மைகள் பெறுகின்றன, மற்றவர்களுக்கு நன்மை விரும்புகிறீர்களே அந்த நன்மை எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு காட்டுவிதமாகவும் உங்களுடைய நன்மைகளில் கோணங்களையும் உங்கள் நன்மைகளின் திசைகளையும் உங்களுடைய நன்மைகளின் மேன்மைகளின் தளங்களையும் நிச்சயமாக உணர்த்தி உயர்த்துகின்றான். நீங்கள் பின்னர் உணர்வுடையவர்களாக வாழுங்கள். ஒரு சமுதாயமாக நீங்கள் வாழ்க்கப்பட்டிருக்கின்றீர்கள். பிறருடைய நன்மைகள் நமக்கு பலமே இருக்க வேண்டாம். நமக்குரிய நன்மைகள் பிறருக்கும் வேண்டுமே என்று விரும்புங்கள். அவர்கள் உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். எந்த நேரமும் அந்த எண்ணம் நன்மையாக இருக்கும் பொழுது உங்களை மட்டுமே அது புரிவைக்கிறது. நீங்கள் தனக்கு மட்டுமே என்று அதை நிலைப்படுத்திக் கொள்கின்றீர்கள். தவறில்லை. ஆனால் அதனையே பிறருக்கும் வேண்டும் என்று நினைக்காத வரையில் பிறருடைய நன்மைகளை பற்றி நீங்கள் பொறாமைப்படுவார்கள். அந்த பொறாமையுடைய குணம்தான் உங்களுக்கு உங்களுடைய இறைவனால் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அழகான செய்திகளை நம்புவதற்கு மறுக்க செய்யும். எனக்கு நம்பிக்கை இல்லையே என்று கூறும் பொழுது எவ்வளவு தூரம் என்னுடைய தீமைகள் எனக்காக உருவாகிவிட்டன என்பதை கவனி. என்னுடைய தீமைகள் தான் பிறர் யாருக்கும் எனக்கு தீங்கு செய்யவில்லை. நான் பற்றிக்கொள்ளே பொறாமை. மற்றவர்கள் என் மீது பொறாமைப்படும் பொழுது அவர்களுக்குரிய வினை அது, அவருடைய பொறாமைக்கண் கேட்டு யார் எனக்கு வினை வைத்து விட்டார்கள் என்று கூறுவார்கள். யாரும் இல்லை, நீங்கள் தான். உங்களுடைய பொறாமை குணம்தான். உங்களை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை நான் கொண்டிருந்தால் அது அங்கு உண்மை இல்லாத பட்சத்தில் அந்த தவறுகளுக்கு உரிய வேதனையை நான் நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய காலம் எனக்காக முடிவு செய்யப்பட்டுவிட்டது. இது சந்தேகமில்லை. எனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று நாளை வாழ்க்கையில் இல்லாத போது நான் பிறருக்கு அந்த நம்பிக்கையற்ற நிலையற்ற தன்மையை நம்பிக்கை உள்ளதாக ஆக்கினேன். எனக்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கை இல்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, என் சம்பாத்தியத்துக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்பொழுது என் குழந்தைகள் வருகின்றேன், அவர்களுக்கு நான் படிப்பதை ஒட்டுகின்றேன். அவர்களுக்கு நான் இந்த படிப்பு தான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கும், இந்த படிப்பு தான் உன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு உரியது என்று நான் அந்த குழந்தைகளை வளர்க்கின்றேன். தவறாக பார்த்தேன். நிச்சயமாக படித்துவிட்டு வேலை இல்லாமல் செய்பவர்களும் படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் வேலைக்காரர்களாக வாழ்வதும் இன்னும் அந்த படிப்பிற்கு நாள் வாழ்நாள் முழுமைக்கும் உத்தரவாதம் இல்லை என்பதையும் ஒரு ஐடியில் சேர்ந்தா கூட என்னைக்கு என் வேலை போகும்னு தெரியாது, என்னைக்கு நான் வேலை பண்ணுறாங்கன்னு தெரியாது, என்னைக்கு நான் வந்து நிறுத்தியாக இருக்கேன்னு தெரியாது. இந்த சூழ்நிலையிலும் இப்பொழுதும் என்ன வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி நாளைக்கு இது முடிந்துவிட்டால் என்ன ஆவது என்ற அந்த கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றான். கவலை இருக்கும் வரையில் நீங்கள் என் இறைவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள். கவலை நேரும் சமயத்தில் உனக்கே அனைத்து புகழும் இறைவனே, இப்பொழுது உங்களுடைய கவலையற்ற தன்மை நீடிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். இங்கு என்ன இருக்கின்றதோ நிகழப்போகிறது. அவ்வளவு. இது எத்தகைய சந்தேகமும் இல்லை. நான் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் இருக்கின்றேன், இருக்க முடியாது. ஒன்று தீமையான எண்ணங்களை நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அந்த எண்ணங்கள் மறக்கடிக்கப்பட்டுவிட்டன நம்முடைய நன்மைக்காக. எந்த அளவுக்கு அந்த தீமையான எண்ணங்கள் என்னை இருக்கின்றதோ அதுவரையில் எனக்காக உருவாக வேண்டியது உருவாகிக் கொண்டிருக்கின்றது. சமீபத்திலிருந்து தொலைவு வரையில் சமீபத்தில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த தீமையானது என்னுடைய கவலைகள் என்னவென்று இனம் புரியவில்லை. அவ்வளவாக வாழ்க்கையில் ருசி இல்லாமல் இருக்கின்றது. ஏதோ ஒன்று என் மனதை அழித்துக் கொண்டிருக்கின்றது. என் இறைவனே என்னை இதயத்தை விசாலமாக்க. மன அழுத்தத்தில் நான் இருக்கும் பொழுது என் இறைவனை நான் கேட்கின்றேன், என் இதயத்தை விசாலமாக்கப்படுகிறேன். அப்படி என்றால் இறைவன் கூறுவது ஏற்றுக்கொண்டேன், எங்கு நெருக்கடியாக இருக்கிறது என்று கேட்கிறேன். எல்லாம் உள்ளத்தில் நிகழ்கின்றன. நம்முடைய இறைவன் நம்மோடு இருக்கின்றான், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு மூச்சிலும் இறைவன் நமக்கு பேசாமல் இல்லை. எந்த ஒரு பார்வையிலும் அவனுடைய பார்வை நமக்கு முன்பாகவே அடைகின்றது. இந்த பார்வை தவறானது, இந்த பார்வை நன்மையானது, இந்த எண்ணம் தவறானது, இந்த எண்ணம் நன்மையானது. அறிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வுகளில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை கவனிக்கிறோம். யார் அந்த குற்றத்தை உணர்த்தியது, பிறகு நாம் ஆம் என்று கூறி செய்துவிட்டோமே என்று நான் பச்சாதாபப்படும் போன்ற பாவங்கள் புரிந்துவிட்டன, நீங்கிவிட்டன. எந்த நேரத்திலும் நாம் எண்ணத்தை கொண்டிருக்கின்றோம், எண்ணங்களை கொண்டிருக்கின்றோம். பல எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டீர்கள். அதில் பல பாவங்களாக இருக்கின்றன. அந்த பாவங்கள் பிறர் நன்மையாக வாழ்கின்றார்களே இயக்கம் ஒரு தீமை. அவர்கள் அந்த நன்மையிலிருந்து கீழிறங்கி கஷ்டப்பட்டால் ரத்தியாக இருக்கும் என்பது பெரும் பாவமாக இருக்கின்றன. நம்முடைய விரோதிகளை எப்பொழுதுமே நாம் இவ்விதமாகத்தான் நினைவு கொள்வோம். அவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும், அவர் கஷ்டங்கள் ஏற்படும், அவர்களுக்கு தீமை ஏற்படாதா என்றெல்லாம் எண்ணிக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை பற்றி பார்க்க தேவையில்லாத அளவுக்கு ஒரு சுகத்தை அளித்திருக்கின்றான். அவர்களுக்கு மேலாக ஒரு சுகத்தை அளித்திருக்கின்றான். அந்த சுகத்திற்கு நன்றி செலுத்தவில்லை. நீங்கள் எங்கும் திரும்புங்கள். உங்களுடைய சுகத்திற்காக, மற்றவர்களுடைய தீமைகளுக்காக நீங்கள் எங்கும் திரும்பாதீர்கள். எண்ணங்களில் நீங்கள் வாழும்பொழுதெல்லாம் என்னிடம் அதனை கேட்பதாகத்தான் பொருள். இறைவன் உங்களுக்காக எச்சரிக்கை செய்கின்றான். நன்மைகளுக்காக மட்டுமே தான் மனிதர்கள் என்ற திரும்புகின்றார்கள். அவ்விதமாக இருக்கும் பொழுது என்னை உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நன்மையை நாடுங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்தவருக்கும் நன்மையை நாடுங்கள். உங்களோடு வாழக்கூடிய மக்களோடு நீங்கள் வாழ வேண்டும், நன்மையை விரும்புங்கள். சத்தியத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டிருக்கின்றீர்கள். நன்மைகளுக்கு இறைவன் மட்டும்தான் என்று சுகங்களில் வாழும் பொழுது நாம் இறைவனை பற்றி நினைத்து பார்ப்பதில்லை. அவன் தேவையும் இல்லாதவனாக ஆகிவிடுகின்றான். சுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சுகங்கள் எங்கிருந்து வந்தன? என்னுடைய முயற்சியின் காரணமாக, என்னுடைய அறிவின் சிறந்தமையின் காரணமாக என்று நாம் சொல்லும் பொழுது அப்பொழுது நமக்கு அந்த சுகத்தினுடைய இன்னும் உயரக்கூடிய தன்மை நிலைப்படுத்தப்படுகின்றது. இனி கிடையாது. எப்பொழுது என்னுடைய உயர்வு நிலைப்படுத்தப்பட்டுவிட்டதோ ஒரு நாளைக்கு மற்ற நாள் இன்னும் சுகமாக இல்லையே என்று நான் இயங்க வேண்டும். நேற்றை போன்றே இன்றும் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஏதோ போய்கொண்டிருக்கிறது என்று எண்ணும் பொழுது எங்கோ என்னுடைய தீமைகள் என்னை தடுத்துக் கொண்டிருக்கின்றன. உயரவிடாமல் நாளும் பொழுதும் நம்மை விட்டு கலந்து கொண்டிருக்கும் பொழுது இன்று எனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறப்பான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பொழுதும் நான் பார்க்க வேண்டும். என் மனதினுடைய உற்சாகம் அதிகமாக வேண்டும். என்னுடைய மனதினுடைய உற்சாகம் அதிகரிப்பதுடன் நிகழக்கூடிய சூழ்நிலைகளிலும் எனக்கு ஒரு அழகான உணர்வு ஏற்பட வேண்டும், புதுமையான ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். அந்த உணர்வு வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் உங்களுக்காக நிகழக்கூடிய இறைவன் படைக்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை மதியுங்கள். நிச்சயமாக படைப்பாளன் உங்களோடு என்றென்றும் இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் அழகான புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும். சூழ்நிலைகளும் அப்படியே அமைய வேண்டும். விருப்பங்கள் அந்த விருப்பம் எனக்கு இருக்கும் வரையில் நான் என்னுடைய பாவங்களில் அதிகரிக்கவில்லை. என்னுடைய பாவங்களில் பெரும்பாலானவற்றை நான் மன்னிப்புக்குரிய வகையில் நான் சிற்றமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை. இவை எல்லாமே உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடியது. நெஞ்சங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். எந்த அளவுக்கு அங்கு எனக்கு சுகமான உணர்வுகள் இருக்கின்றனவோ இறைவனுக்கு எல்லா புகழும் என்று கூறுங்கள். இறைவனை அதிகமாக நீங்கள் அவனுடைய தூய்மையை போற்றுங்கள். அவனுடைய வாக்கு உண்மையானது. கூடிய சீக்கிரம் நான் இவற்றை நான் இந்த விளைச்சல்களாக பார்க்க இருக்கின்றேன். எனக்கு உள்ளம்புறமும் உள்ளத்தில் என்னுடைய எண்ணங்களில் இன்னும் அதிகமான தேவைகளும் அதிகமான அடகையை நான் எதிர்பார்ப்பதும் வெளிப்புற உலகில் புதுமையான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதையும் அப்பொழுதும் என்னுடைய உணர்வுக்கு ஊட்டமளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பதையும் நான் காணவேன். எந்த நேரத்திலும் இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது இறைவனுடைய இந்த வாக்கியமும் நினைவுக்கு வர வேண்டும். அத்தியாயம் 57 வசனம் 22 உங்களுக்கு உள்ளே நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள், உங்களுக்கு வெளியே நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள், இவற்றை நான் உங்களுக்காக முதலில் உள்ளத்திலும் பின்னர் வெளிப்படையாக வெளியுலகத்திலும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய உள்ளத்திற்குரிய இந்த சுகம் வெளிப்படையாக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய ஆரம்பம். உங்களுடைய உள்ளத்தில் நான் அமைத்திருக்கக்கூடிய இப்பொழுது என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதை விட அழகான வாழ்க்கை வேண்டும், இதனை விரும்பாதவர்கள் எவரும் இல்லை. அந்த வாழ்க்கை நிறைவேறிவிட்டதை போன்று நீங்கள் என்னை என்று தூய்மையை போட்டுங்கள், அதிகமாக நினைவு கொடுங்கள். உண்மை நிகழ்ந்து விட்டது. இந்த ஒரு எண்ணத்தை கொடுத்ததற்காகவே இறைவனத்திடம் கணிசத்துகின்றேன். இந்த முதலாக என்னுடைய உள்ளம் வெறுமைக்குள்ளாகாமல், விரக்திக்குள்ளாகாமல், அது தாழ்வு மனப்பாக சிக்கிக் கொள்ளாமல், வெறுப்பையும் கோபத்தையும் கொண்டு அது நிகழாமல், என்னுடைய சுற்றங்கள் பிறப்பால் உள்ள சுற்றங்கள் அல்ல, வளர்ந்து வரும்போது எனக்காக ஏற்படுத்தப்பட்ட சுற்றங்கள், உறவுகள் அனைத்துமே அழகான வாழ்க்கையில் நுடைய இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் இந்த பூமியானது வளர்ச்சி பெற இருக்கின்றது, குளிர்ச்சி பெற இருக்கின்றது. இன்னும் அதனுடைய விளைச்சல்களும் உள்ளத்திற்கும் உடலுக்கும் கண் குளிர்ச்சியாகவும் அழகின் மேன்மையாகவும் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் சுகமான செய்திகள் இல்லாமல் இல்லை, அது உங்களுக்கும் பிறருக்குமாக இருக்கின்றது. செய்வது உங்களுக்கு மட்டுமில்லாக இல்லை, உங்களிலோ இனி பூமியில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் இதற்கு பொருத்தமானதாக நிகழ்ச்சிகளும் இறைவனுடைய ஏற்பாட்டில் அது உங்களுக்காக உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டார்கள். அத்தியாயம் 57 வசனம் 22 உங்களும் நிகழ்ந்து கொண்டக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு சுகமான செய்தியும், ஒவ்வொரு அழகுமிக்க இறைவனுடைய வாக்கம் உங்களுக்காக உறுதி செய்யப்பட்டு வானவிலும் பூமியிலும் இந்த ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக அவை அனைத்தும் உங்களுடைய ஏவல்களுக்கு உரியதாக ஆகிவிட்டது. வானங்களில் மறைந்திருப்பவையும் பூமியில் மறைந்திருப்பவையும் உருவாக்கம் அடைந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய புலன்களுக்கு வெளிப்படும் அந்த நாளில் நிச்சயமாக இதனுடைய வாக்கு உண்மையானது அதை பொருட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கமே ஒரு சுகமான வாழ்க்கை உள்ளும் புறமும், அது புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உள்ளத்தில் ஏற்கனவே உங்களுக்காக விதிக்கப்பட்டது. நீங்கள் விரும்பினீர்கள் அந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது நான் மற்றவர்களுடைய நன்மைகளை விரும்பவில்லையோ, எனக்கு என் இறைவன் கொடுத்ததிலிருந்து கஞ்சத்தனம் செய்கின்றேனோ, நான் பொறாமை கொண்டிருப்பவன், பெருமை கொண்டிருப்பவன். இந்த இரண்டு அடையாளம் இறைவன் உங்களுக்கு தாராளமாக அளிக்கும் பொழுது கஞ்சத்தனம் செய்வீர்கள். கஞ்சத்தனம் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை கொண்டு உங்களுடைய ஆற்றலை கொண்டு சம்பாதித்ததாகும். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் சம்பாதிக்கூடிய திறன் கிடையாது. அன்று நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் தான் உங்களை அமைச்சிருக்க நினைச்சது. கஷ்டப்பட்டு வாழும் என்றைய அந்த கட்டாயத்தை உங்களை அமைக்கவில்லை. ஒவ்வொருடைய இதயத்திலும் சுகமான வாழ்க்கை வேண்டும், கஷ்டங்கள் வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் துன்பத்திற்குள்ளாவதற்காக வேண்டி உங்களுடைய உள்ளத்தையும் மனதையும் இணைத்து அமைக்கவில்லை. உள்ளம் வேதத்தினுடைய சாராம்சம், உள்ளம் இதையுடைய நாட்டத்தை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய பொக்கிஷம். உள்ளமானது தெய்வத்தினுடைய அருள் பதித்த உங்களுடைய இறை உள்ளம். அந்த கோயிலுக்கு இணையாக எந்த கோயிலும் கிடையாது. ஆனாலும் நாம் உள்ளத்தை வரப்பிக்கப்பட்டுவிட்டோம், கோயில்கள் நாம் தீர்மானித்துக் கொண்டோம், நாம் கற்பனையாக நிர்மாணித்துக் கொண்டோம், மசூதிகளும் சர்ச்சுகளும் தேவாலயங்களும் என்று. உங்களுடைய உண்மையான இறை இல்லமானது உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது. அதற்கு நிகரான ஒரு கோவில் உள்ளம் ஒரு மாபெரும் கோவில் என்பதை கேள்விப்பட்டதோடுப்பில்லாமல் அந்த சத்தியத்தை என்று நாம் உணர வேண்டும். அங்கு இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு அசைவையும், கை கால் அசைவு கிடையாது, கண்கள் அசைவு கிடையாது, உள்ளத்தில் நிகழும் நிகழ்ச்சிகளின் அசைவுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை கற்பனை செய்கின்றேன் என்றால், இந்த கற்பனையை நான் உருவாக்கப் போகின்றேன், இங்கு மறைவானதை நான் உருவாக்கப் போகின்றேன், எப்பொழுது நான் உருவாக்கப் போகின்றேன் என்று கூறுகின்றேனோ, பொருள்களின் அடிப்படையில் மட்டுமே தான் உருவாக்கப்படும். அவற்றை நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புகளாக கொள்வீர்கள். அதில் உயிரோட்டம் கிடையாது. இதன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பிலும் நெருப்பின் ஆற்றல் இருக்கும், தீமையின் ஆற்றல் அது இருக்கும். அணுவை பிறக்கப் போகின்றேன், தீமையின் ஆற்றல் இருக்கின்றது, உயிர் காக்கப்படாது, உயிர் அழிக்கப்படும். நெருப்பின் வேதனை உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் உங்களை இறைவன் நீரிலிருந்து படைத்தான். இன்னைக்கு 10 நாளைக்கு நான் தனி விழுகிறேன் சொன்னா வத்தி போய் நான் இறந்துப்போம். ஒரு போகத்துக்கு மழை இல்லைன்னு சொன்னா பயிர்கள் அனைத்தும் வாடிவிடும், பூமியும் காய்ந்து போகும். வெயில் மழை இல்லாமல் அடித்துக் கொண்டிருக்கின்றது, உச்சகட்ட வெப்பம், என் உடலும் காய்ந்து போகும், என்னுடைய மரணமும் நிகழும். வெயிலின் கொடுமையின் காரணமாக நீர் உங்களை வாழ வைக்கின்றது, குளிர்ச்சி உங்களுக்கு மனதிற்கு எதிர்த்தை கொடுக்கின்றது, அங்கு உருவாக்குகின்ற புது எண்ணத்தை, அது உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனையாக அமையிருக்கின்றது. பொருள் அடிப்படையிலும் அந்த பொருள்களில் உயிரோட்டம் இருக்கிறது. நீரின் உதவியை கொண்டு உங்களை வாழ வைக்கின்றான். இறைவனுடைய ஆட்சி அதிகாரம் நீரின் மீது இருக்கின்றது. ஆனால் அந்த தண்ணீரை நாம் மற்றவர்கள் கொடுக்க மாட்டோம் என்று நினைக்கின்றோம். அதை நீங்கள் படைப்பவர்களில்லை, அதை நீங்கள் செய்கிறவர்களும் இல்லை. ஒன்று அது வறட்சி ஏற்படும் பொழுது அந்த பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரும் பொறிஞ்சப்பட்டதாக ஆகிவிட்டால் நீங்கள் நீரை தேடி கண்டுபிடிக்கப்பட முடியாது. இதை உங்களுக்கு வானத்திலிருந்து நீரை இறக்கி வைக்கிறது. பூமியிலிருந்தும் அதனுடைய நீர் விளைச்சல்களாக தருக வேண்டும் விரும்புகிறது. வானத்தினுடைய நீர் பூமிக்குள் சென்று அங்கு அந்த பூமி தடைக்கிறது என்று அதற்கு பூமிக்குரிய நீர் வேறு. அந்த பூமியினுடைய வாழ்வுக்காக நீர் பூமியின் நீர் கடினமானது. உங்களுக்காக புகட்டப்படக்கூடிய நீர் வானத்தில் திறக்க வேண்டும், பூமி நீர் உங்களுக்காக. அந்த கடினமான நீர் பூமியிலிருந்து நான் எடுத்துக்கொள்வேன், கடலிலிருந்து உப்பு நீர் எடுத்துக்கொள்வேன் என்று நான் கூறுகின்றமை நிச்சயமாக அந்த நீர் கடினமானது. உங்களுடைய சிறுநீரகங்களால் அது ஜீரணிக்கப்பட முடியாது. எல்லோருக்குமே அந்த சிறுநீரக பிரச்சனைகள் உருவாகும். கடினமான நீரை சாப்பிடுவதன் காரணமாக உப்பும் கசப்பும் மிக்க கடினமான நீர் கடலில் இருக்கின்றது. அதனுடைய ஒரு பாகம் பூமியிலும் இருக்கின்றது. கடலில் உள்ள நீர் கடலில் உடைகின்றது, பூமியில் உள்ள நீர் பூமி உடைகின்றது. நமக்காக வானங்களிலிருந்து அந்த சுவையான அவ்வளவு மிருதுவான தன்மையுடைய அந்த நீர் கலங்காவிட்டால், அந்த நீர் உங்களுடைய குடிநீர் கலக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். உங்களுடைய உண்மையான உணவு நீரிலிருந்து என்று சொல்லும் பொழுது அந்த நீர் வானத்திலிருந்து மழை மேகங்களிலிருந்து குளிர்ச்சியாக புதிய காற்றோடு ஒரு பேக்கேஜாக வருது இந்த பூமிக்கு. அதை காற்றாகவும் சுவாசிக்கின்றோம், குளிர்ச்சியாகவும் பார்க்கின்றோம், அழகான இயற்கையினுடைய பசுமைகளும் பார்க்கின்றோம், தண்ணீரும் அதில் இருக்கின்றது. அதில் உயிரினங்களாக மீன் குஞ்சுகளும் தவளைகளும் எல்லாம் உருவாகின்றதாகிறது. அதற்கு முன்பாக எந்த விதமான மீனும் அது கிடையாது. உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த நீர் ஆற்றலோடு உங்களால் படைக்க முடியாது. ஒரு துளி நீரை நீங்கள் படைப்பதில்லை, அந்த துளி நீர் உருவாவதற்கான ஒரு அணு காற்றையும் நீங்கள் படைப்பதில்லை. ஆனால் பெருமைக்கு கொஞ்சமும் உங்களிடம் குறையும் இல்லாமல் இருக்கின்றது. மிகவும் பின்தங்கி கொடுத்தலாக நாம் ஆகிவிட்டோம். நான் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று கூறக்கூடிய மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பக்கத்து மாநிலங்கள் தண்ணீர் தரமாட்டேன். இறைவன் அடித்து காட்டினான், மழை சீராக 7 மாதங்கள் சீராக இந்த பூமியின் மீது தமிழ்நாட்டில் இறங்கிக் கொண்டிருந்தது. சுற்றிலும் யார் தண்ணீர் தரமாட்டேன் என்று சேமித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு வெள்ளம் தாக்கியது முடிகிறார். பெரும் நஷ்டத்தை உள்ளார். இறைவனுடைய காரியம் நிறைவேறியது. இப்பொழுது நாம் நன்றாக பட வேண்டும் என்று எண்ண வேண்டாம். அதில் நல்லவர்கள் இருக்கின்றார்கள், அது வல்லாத தீமையானவர்கள் இருக்கின்றார்கள், பெரும்பாலும் ஆட்சியாளர்கள் தண்ணீரை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வார்கள். அது உயிர் காக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் ஆற்றல் பொக்கிஷம், பெரும் ஆசீர்வாதம் என்பதை கூட அவர்கள் நம்பவில்லை. என்னுடைய இதனை யார் ஏற்கின்றார்களோ அவர்களுக்கு வேதனைகள் உண்டு. யார் இவ்விதமாக இருக்கின்றார்களே என்று பச்சாதாபப்படுகின்றார்களோ மன்னித்துடன் புரிகின்றார்களோ அவர்களிடமிருந்து உள்ள அழகான பங்கு உங்களுக்கும் உண்டு. உங்களிடமிருந்து உள்ள நீர் அது இரண்டுமே கலக்கும் மற்றவர்களுக்கும் உண்டு. இந்த பூமியில் நீர் பஞ்சம் என்று ஒன்று இருக்காது. நெருப்பின் வாழ்க்கை நமக்கு இருக்காது. மாறாக புரட்சியும் வளர்ந்தவங்கும் மனிதத்தன்மையும் மனிதாபிமானம் கொண்டிருக்கிற வாழ்க்கை இங்கு இருக்கும். இதற்காக இறைவனுடைய ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் அழகான இறைவனுடைய பாக்கியங்கள். சுகமான உயருடைய தன்மைகளை கொண்டு அந்த மனிதனுக்காக வேண்டிய மனதை படைத்தானே அந்த மனதில் இறைவனுடைய ஆற்றல் தேவை எதுவும் இருக்காது. அங்கு நன்மையை தேவை எதுவும் இருக்காது. அவ்வளவுதான் இறைவனுடைய ஆற்றல். எனக்கும் பிறருக்கும் நான் சேர்த்து நம்பும் பொழுது ஒரு சேவை விரும்பும் பொழுது இறைவனுடைய ஆற்றலை நாம் பெறுகின்றோம். எனக்கு மட்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு சோதனை காலம். இறைவனுடைய அருள் அளவிடப்பட்டதா அளவில்லாததா? அளவில்லாதது. எல்லைக்கு அப்பாற்பட்டதா? ஆம், என்னுடைய அறிவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டது. அது சுகம் இருக்கின்றதா? இருக்கின்றது. இறைவனுடைய அந்த பாக்கியமானது நிலைத்திருக்கும் தன்மை பெற்றதா? ஆம், நிலைத்திருக்கும் தன்மை பெற்றது. ஒரே மாதிரியான நிலைத்திருக்கும் தன்மை தான். அது படைப்பின் ஆற்றலை கொண்டு அவன் படைப்பான் உண்மையானால் ஒரு படைப்புக்கு மற்ற படைப்பு, ஒரு நாளைக்கு மற்ற நாள், ஒரு மூச்சுக்கு மற்ற பொழுது சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் என்று ஒவ்வொரு பொழுதும். எப்படி நீங்கள் அவனுடைய அவளை கலக்குவீர்கள்? நான் பிறகு கொடுக்க மாட்டேன் என்று எந்த அளவுக்கு பிறகு கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த இருக்கும் நிலையோட சிறப்பாக இருக்கும் என்று இன்று என்று சொல்லும்போது ஒரு நாள் பொழுது 24 மணி நேரம் கணக்கிட வேண்டாம். ஒவ்வொரு மூச்சு போட்டோம் புத்தி விரிவாக உங்களுக்காக விடியிருக்கின்றது. இதனை நீங்கள் உங்களுடைய மனதில் தீர்மானமாக அழகான ஒரு எண்ணமாக நீங்கள் கொள்ளுங்கள். நிராகரிப்பவர்களாக நாம் ஆகிட வேண்டாம். இறைவனுடைய அருள் மற்றவர்களுக்கு கூடாது என்று நிராகரிப்பவர்களாக ஆகிட வேண்டாம். எந்த அளவுக்கு போயது என்றால் இறைவனுக்கே நாம் கட்டளையிடுகின்றோம், நீ அவனுக்கு கொடுத்தால் எனக்கு நிகழ்வி. நன்மைகள் இறைவனிடமிருந்து இறங்கும் பொழுது யாருமே மனதில் இறைவனுடைய உண்மையையும் அவனுடைய தூய்மையையும் போற்றுவார்கள். நமக்கும் நம்முடைய இறைவன் நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வான பாதைகளை அமைப்பான். அழகான வாழ்க்கைகள் என்னை இன்னும் அதிகமாக்குவான். என் குடும்பத்தினரும் என் சந்ததிகளும் சிறப்பாக வருவதை கண்குளிர பார்க்க செய்வான். என்னுடைய இறைவன் அவனுடைய வாக்கு உண்மையானது என்பதை நான் ஏற்க வேண்டும். அப்படியானால் உங்களிடம் இருக்கக்கூடிய நன்மைகள் பிறருக்கும் வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எங்களுக்கு நன்மை அளிப்பாயாக போதுமான வார்த்தைகளில் கொள்ள வேண்டாம், சுருங்கிவிடும். எண்ணங்களில் உணர்வாக நிச்சயமாக அந்த உணர்வானது நம்முடைய வாழ்க்கையை மேலும் செய்யும். இப்பொழுது பெரும்பாலும் நாம் இந்த உணர்வில் வாழவில்லை, கவலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மன அயற்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனம் தளர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலவீனமாக்கப்பட்டுவிட்டோம். நமக்கு வாழ்க்கை வழியில்லையே என்று நாம் என்ன செய்வது என்று அறியாமல் இன்னும் எனக்கு வசதிகள் வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வாழும் பொழுது நெருக்கடியாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஏன் என்று தெரியும். நான் இறைவனை எவ்வளவோ கேட்கின்றேன், என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது, நெருக்கடியாக இருக்கின்றது, எனக்கு விசாலமாக்கிக் கொள்கிறேன் என்று. இப்பொழுது இறைவன் சொல்கின்றான், உங்களுக்கு நான் என்ன சொல்லி வைத்தேன்? உங்களுடைய மனதில் அழகான எண்ணங்கள் இருக்கின்றன. உங்களைப் போன்றே மற்றவர்களும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக சேர்த்து என் கேட்கவில்லை. உங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டு போய் மக்கள் இருக்கின்றார்கள். பலரும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். நீங்களும் கஷ்டப்பட்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் சேர்த்து ஏன் கேட்கவில்லை? எங்களுடைய வாழ்க்கையை விசாலமாக்கிக் கொள்கின்றோம். அவ்விதமாக நீங்கள் கேட்டீர்களாயின் யார் துன்பத்துக்குள்ளாக இருக்கின்றார்களோ அவர்கள் உங்களுக்கு தகவலாக இருந்த போதிலும் நான் தான் அவர்களை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை ஏன் நீங்கள் உணரவில்லை? உங்களுக்கு வர கோபத்துக்கு ஆத்திரத்துக்கு கொலைகள் தான் செய்வீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க, குழந்தைகளையும் கடத்துறாங்க. அவ்வளவு ஆத்திரம் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அவர்களை மன்னித்து அவர்களுடைய அழகான வாழ்க்கைக்காக நான் அவர்களை விட்டு வைத்திருக்கின்றேன். இன்னமும் அவர்களுக்கு உணரக்கூடிய தகுதிகள் உண்டு. அதற்குரிய சூழ்நிலைகளை நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். அவர்களை வழிநடத்தக்கூடிய அவர்களுக்கான தூதர்களையும் அமைப்பேன். இன்னும் அவர்களுக்கான காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியென்றால் எனக்கு முன்பாக கடுமையான விரோதி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறும் பொழுது அவரை பற்றிய ஒரு நல்லெண்ணம் பாவத்தை மன்னிப்பாயாக. அவர்கள் அவ்விதமாக அவருடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கேட்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் காணாமலாகிவிட்டன. இனி நான் சில பிழைகள் செய்வனாகவும் தவறுகள் செய்வனாக இருப்பேன், ஆனால் பெரும் பாவங்களிலிருந்து நான் விளக்கப்பட்டதாக ஆகிவிட்டேன். இந்த மூன்று நிலைகளிலும் நான் நம்மை உணர வேண்டும். நான் பிழைகள் செய்கின்றேன், தெரியாமல் வார்த்தைகள் மாறிவிட்டது, அவ்வளவுதான். வார்த்தைகள் விளையாடாதீங்க. நான் அந்த மாதிரி சொல்லி பேசுகிற சொல்லுவோம், வார்த்தைகளில் பிழைகள் இருக்கின்றன, கேட்பதிலே பிழைகள் இருக்கின்றன, அவர் ஒன்று சொல்லி நான் புரிஞ்சுட்டு இருப்பேன். எழுத்து பிழைகள் எப்படியோ அதே போன்று அது கணக்கிலே எடுக்க முடியாத ஒன்று பிழைகள் என்பது. இறைவன் அவற்றை புறக்கணிக்கின்றான், பிழைகளை புறக்கணிக்கின்றான். நீங்கள் உணர்ந்து சொல்லவில்லை, ஏதோ வாய்ப்புக்கள் பேச்சுவார்த்தை ஒரு ஃப்ளோவா சொல்லிட்டே சொல்வீங்களே, அந்த மாதிரியான பல பிழைகள். ஒரு ஃப்ளோவாவை நான் கேட்டு போறேன், அது பெரிய ஒரு அர்த்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிலர் அதற்கு அர்த்தம் கற்பித்து என்ன பேசுறாங்க பாத்தியா, நம்ம பேசுறது எப்படி பேசலாம் பாத்தியா சொல்லிக் கொடுக்க இருக்காங்க மற்றவர்களுக்கு பாவிகள். எது ஒரு பொருட்டாகவே இருக்கக்கூடாதோ அதை வைத்துக் கொண்டு இவர்கள் பாக்கியாகக்கூடியவர்களும் கற்பிக்கின்றும் மீன் பேச்சுக்கின்றும் அதை மிகைப்படுத்தி பெறும் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம டிவி சேனல் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் வச்சு பேசிட்டு இருப்பாங்க, எதுவும் வார்த்தைகள் வச்சு பேசிட்டு இருப்பாங்க தெரியாது. மற்றபடி அவங்க எந்த விதமான சரத்தும் இருக்காது, அது பேசப்படக்கூடிய செய்தியாக கூட அந்த அளவுக்கு கூட அது இருக்காது. அதை வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, பெரிய ஸ்டோரி பண்ணுறாரு. தர்க்கங்களும் மீன் பேச்சுக்களும் கெட்ட வார்த்தைகளும் நமக்கு ஆகாது. உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் அமைத்திருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள். உங்களுக்கு காரியம் இதுவா அல்லது உங்களுடைய காரியமாக இறைவன் உங்களுக்கு அமைத்திருக்கின்றனே, இது உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டுமா? கவலையை நீங்க வேண்டும். அவ்வளவு இப்பொழுது அதையும் மீறி பயம் வந்துவிட்டதா, கவலையும் பயமும் நீங்கட்டும். இறைவனுடைய வாக்கு நிச்சயமாக நீங்கள் கவலைக்குள்ளாக வேண்டாம். இறைவன் உங்களுக்காக வாக்களிக்கின்றான், எனக்கு இது லேசானது, உங்களுடைய உள்ளத்தில் நான் அமைத்துவிட்டேன், இது புறமும் நிகழ்கின்றது. 57:22, உங்களிலோ பூமியிலோ நிலத்துடைய எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்பாகவே உங்களுடைய உணர்வில் நாம் உங்களுக்கு புகட்டாமல் இல்லை, உங்களுடைய உள்ளத்தில் அது தீர்மானிக்கப்படாமல் இல்லை. இன்னைக்கு ஒரு கவலை வந்ததுன்னு சொன்னா நாளைக்கு இந்த கவலையுடைய வேகம் தெரிஞ்சிருக்கணும். இந்த கவலையுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது நெருங்க வேண்டிய அந்த கவலைக்கிதமான சூழ்நிலை நெருங்கி விட்டது என்று பொருள். இந்த கவலை மிதமாக இருக்கும் பொழுது நெருங்க வேண்டியது நீர்த்து போய் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கும் வெகு செலவில் நீங்கும் உங்களுடைய இறைவனுக்கு நன்றி வருவது குறித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கவலை வேண்டாம் என்று கூறுவதை ஏற்றுக்கொண்டேன். உணர்வாகவே இறைவனிடம் பேசி பழக வேண்டும், வார்த்தைகளாக பேசக்கூடாது. எனக்கு நன்மைகளை கொண்டு உதவி செய் இறைவனை என்று இவ்வளவு நீட்டி நாம் ஒரு பிரார்த்தனையை மொழியாக வடிவமைத்து இறைவனிடம் கூற வேண்டிய அவசியம் என்றே அது தேவையும் உண்டாதது. சுகம் என்று அறுக்கும்போது அவ்வளவுதான் ஏற்றுக்கொண்டேன். கவலை என்று இருக்கும்பொழுது வேண்டாம் ஏற்றுக்கொண்டேன். உணர்வாகவே நீங்கள் கவலை வரும்பொழுதெல்லாம் பொய் அது மாயம், சிஏஏ வந்து சிஏ வந்து எல்பி அது என்ன செய்யும், புத்தகப்படுது உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இங்கே இருக்கிறது, உள்ளத்தில் இருப்பது வெளி நிகழும். இது இறை நம்பிக்கொண்டிருந்தால் நோட்டு போராடுவது தேவையே இல்லை. இறைவனுடைய பாதையில் நீங்கள் நியாயமாக போராட வேண்டிய படைப்பில் நீங்கள் போராடுங்கள். நியாயம் என்ன, என் வேலையை விட்டுட்டு ரோட்டணிக்கிறதா, என் வேலையை கவனிக்கிறதா? உங்களுடைய வேலை என்று நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வாழ்க்கை இன்னும் சுகமாக வேண்டும் சுகமாக வேண்டும் என்று உங்கள் எண்ணமா, அல்லது இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்று உங்கள் எண்ணமா? கடும் முயற்சிகளை மேற்கொண்டு சீக்கிரமாக கடற்சி அடைந்து உள்ளத்திலும் நான் வெறுமையாக வேண்டுமா, அல்லது உங்களுக்காக நான் உதவ வேண்டுமா? உங்களுடைய தேவை என்ன, நானா நான் வேண்டாம், நீங்கள் மட்டுமே உங்களுடைய தேவைகளை உங்களுக்காக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா? இதன் கேட்கின்றான், நான் என் உள்ளத்தோடு இணைகின்றேன். என் உள்ளத்தில் நிகழாத நிகழ்ச்சிகளே கிடையாது. அதை கவனிக்க தவறும் பொழுது அவ்வளவையும் என்னுடைய எண்ணமாக என்னை எண்ணிக்கொண்டு என்ன செய்யப் போகின்றன தெரியவில்லை என்று கூறுவோம். நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்காக நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. என்னுடைய கவலைகளையும் சுகமான செய்திகளையும் சீர்திருத்தி பார்க்கின்றேன். கவலைகள் கூடாது, சுகமான செய்திகள் வேண்டும். மனிதர்கள் மூலமாகத்தான் எனக்கு நெருப்பு காத்திருக்கின்றது. திடீர் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளும் சரி, எந்த கலவரமாக இருந்தாலும் சரி, நெருப்பு தான் நம்மை இரையாக்கக்கூடியது. அது மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய நெருப்பாக இருக்கின்றது. மனிதர்களை நாம் நெருப்புக்குரியவர்களாக ஆக்கக்கூடாது. அவர்கள் பாவத்திற்கு காரணமாக அவர்களுக்கு குறைந்த தன்மையை இறைவன் ஏற்படுத்துவான். நன்மையை கொண்டே நீங்கள் தீமையை கருத்துக் கொள்ளுங்கள். இது பெரும் பாக்கியம், இறைவனை கொண்டிருந்த பாக்கியம். இப்பொழுது தீமையானவர்கள் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எங்கு நெருப்பு தெரிகின்றது? நான் குளிர்ச்சியானவனாக இருந்தால் நெருப்பு எப்படி அணைக்கின்றோம்? நீரும் நெருப்பும் இணையாது. என்னுடைய குளிர்ச்சி அதிகமாக பொழுது நெருப்பு தனியும். யுத்த நெருப்பு அணைக்கப்பட்டு விடுகின்றது. நீங்கள் இறைவனோடு நீங்கள் நிறைவேறும். இறைவன் படைப்பவன். ஒவ்வொரு படைப்பையும் நீரிலிருந்து படைக்கின்றான். நீங்கள் ஒரு படைப்பாக மாற வேண்டும், புதிய படைப்பாக மாற வேண்டும். நெருப்புக்கு இரையாகக்கூடிய வகையில் என்னுடைய உள்ளம் வெந்து கொண்டிருக்கின்றது, என்னுடைய மனம் வெந்து கொண்டிருக்கின்றது. அதனை நீங்கள் நீர் சந்தையாக குளிர்ச்சியாக மாற்றுங்கள். என் இறைவனை எனக்கு அமைதியை கொடு. அமைதிக்கு நிகழான குளிர்ச்சி கிடையாது. வெப்பம் இங்கே தனிய எனக்காக உருவாகி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை வெப்பம் தனிக்கிறது. அது உங்களை வந்து அறிவதற்கு முன்பாக அத்தியம் 57:22 உங்களிலோ பூமியிலோ நிகழும் நிகழ்ச்சிகள் யாவும் அவை உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களுடைய உள்ளத்தில் தீர்மானிக்கப்பட்ட நிலை இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லது இதை உடைய வாக்கை நம்புகிறானால் நீங்கள் ஆழ்ந்து நிச்சயமாக அவனை பார்க்க முடியும். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உங்களுக்கு எதிராக நீங்கள் என் துணையை நாடும் பொழுது அவர்கள் உங்களை மிகச்சிறுவாக எண்ணுகின்றீர்களார். ஒரு போதும் கிடையாது. இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. எவ்வளவுதானா மனிதர்கள் தங்களுடைய நெருப்பை கொண்டு நீரை அழைத்துவார்களா? இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது பல மாசங்களாக. இவங்க தண்ணியை கொண்டு அணைக்கிறாங்க. பக்கத்தில் எரிந்து கொண்டிருக்கின்றது. மழை வராதால் பார்க்கிறாங்க. இவங்களுடைய டெக்னாலஜி அப்படி இருக்காங்க. கேடுகட்ட மனிதர்களுடைய கண்டுபிடித்து விட்டோம் என்ற அறிவு எங்களும் ஆற்றல் இருக்கிறது என்ற திமிர் பெருமை ஆஸ்திரேலியாவோட இன்னைக்கு இப்போ நடந்துகொண்டிருக்கிறீர்கள். பிறகு ஒரு மழை வந்து ஒரே நாள் நடக்கி நீரை கொண்டு வரவேற்கின்றான். அது மட்டுமல்ல இன்னொரு வேதனை அந்த மழையின் வெள்ளத்தின் காரணமாக சொல்லப்பட்ட ஒரு நாள் மழை நெருப்பு நீங்கி வெள்ளம் ஏற்பட்டது. அருமையான சோதனைகள். மிதமான வாழ்க்கையை வாடுங்கள். பொறுமையை கொண்டு உள்ள வாழ்க்கையை வாடுங்கள். அமைதியை கேளுங்கள். நெருப்பு அணைக்கப்பட வேண்டும். வெள்ளம் ஏற்படக்கூடாது. உங்களுடைய இறைவனிடம் பாவத்திற்கான மன்னிப்பை தேடுங்கள். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பாவத்தை மன்னிப்பாக என்று கேட்காமல் அவர்களை எக்கடாக கற்றுப் போகட்டும் எனக்கு நன்மைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வெள்ளமும் நெருப்பும் ஒரே நேரத்தில் அமைய முடியாது. பொறுமையை மேற்கொண்டுங்கள். அங்கு நெருப்பு அதிகமாகிவிட்டால் நீங்களும் நிறையாக்கப்படுவீர்கள். இங்கு வெள்ளம் அதிகமாகப்பட்டால் அவர்களும் ஓடுவார்கள். உங்களுக்கிடையே நன்மைகள் வேண்டும் என்று விரும்பும் பொழுது உங்களுடைய மிகுதியான அந்த இறைபாக்கியம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். வெள்ளம் ஏற்படாது. மாறாக உங்களுடைய நன்மைகள் மகிழ்ச்சி வெள்ளமாக மாறும். நீங்கள் மற்றவர்களுக்காக கொஞ்சம் இறக்கப்படும் பொழுது பாவங்களை மன்னிப்பாக என்று கேட்கின்றோம். முதலில் உங்களிடம் இறக்கம் இருக்கின்றதா என்று கேட்கின்றான். நிச்சயமாக இருக்கின்றது. போதுமா அவர்களுக்கு உங்களுக்கு பகிர்ந்தை தானே இல்லை. உங்களிடம் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது என்று கேட்கின்றான். நான் கொடுப்பதில்லை, கொடுத்து படம். நான் அளித்ததிலிருந்து நன்மையை கொண்டு கொடுங்கள். பொருள்களை கொடுக்காதீர்கள். உங்களிடம் சுவையான உணவு இருக்குமானால் அதை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்கு உயிரோட்டம் இருக்கு. எதிர் விட்டவர்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கவனிக்க கொடுத்து பழக்கம் இல்லையா? திடீர்னு எப்படி போய் கொடுக்கும் தெரியலையா? கொஞ்சம் கனிவான பார்வையை பாருங்கள். போதுமான அவர்களையும் காணவில்லையா? அவர்களுடைய வீடுகளை பார்க்கும் பொழுது நன்மை நிகழட்டும் என்று கூறுங்கள். நன்மையாளர்களாக மாற வேண்டும். அவர் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும். மனிதர்களை பார்க்க வேண்டும். மனிதர்களோடு சுமமாக இருக்க வேண்டும். அவருடைய நன்மைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். தீமைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் மக்கள் வெளியே வரும். ஒருவர் ஒரு முகமன் கொள்ளக்கூடிய அந்த அழகான முகமன் கொள்ளக்கூடிய வகையில் ஒருவர் மற்றவர்களை நன்மையான வார்த்தைகளை கொண்டு சுகமான வாழ்க்கையை வாடுங்கள் என்ற அந்த பார்வையை கொண்டு ஒருவர் மற்றவரை பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை நிகழ வேண்டும். உங்களை ஒரே மனித இனமாகத்தான் படைத்தாலே தவிர இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்று படைக்கவில்லை. நீங்கள் எப்பொழுது நான் வேறு நீ வேறு என்று எண்ணினீர்களோ அது பூசாரிகளால் உருவாக்கப்பட்டது. பூசாரிகள் மனிதன் என்ற அந்த தன்மையை நீக்கி இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு உட்பிரிவுகள் ஒவ்வொரு தலைவர்களும் அதை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். இறைவன் ஒருவன் தான் இருக்கின்றான். உங்களுக்காக உங்களுடைய தேவைகளை பகிர்ந்தளிப்பதற்காக அந்த தேவையை பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது அபரிமிதமாக ஒவ்வொருடம் இருக்கும். மற்றவர்களுக்கு தாராளமாக அது உங்களிடமிருந்து பெரும் பாக்கியமாகும். அருட்செல்வங்களாக மற்றவர்களுக்கும் தேவை. அடிப்படையாக நாம் இன்று நல்லவர்களுக்காக நம்மை மனதில் கொள்வது இந்த சிஏஏ பிரச்சனை, அது எதுவுமே நான் வைக்காதீங்க, உங்களை எதுவும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதற்கான வாழ்க்கை வாழ்க்கை மனித இனமாக வாழ்கள், மனித தன்மையோடு வாழ்கள். நான் இருக்கின்றேன் அவ்வளவுதான். உங்களுக்கு அரசன் ஒன்று ஒருவன் தான், பெருமை கொண்டவர்கள் நானும் உங்களுடைய அரசன் தான் என்று அவர்கள் வருகின்றார்கள். பெருமை கொண்டவர்கள், பெருமை கொண்டவர்கள் தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் பற்றாது, தாங்கள் மட்டும்தான் வாழ வேண்டும். இதே மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது பற்றாது, அடிமைகளாக வாழ வேண்டும். அடிமைகளால் பழகிவிட்டார்களா, இன்னும் அடிமைப்படுத்த வேண்டும், இன்னும் அவர்கள் சிறுமைப்படுத்த வேண்டும், இன்னும் அவர்கள் இழிவுபடுத்த வேண்டும். அதுதான் தங்கள் கொடி கட்டி பழக்க வைக்கின்றது, தங்களுடைய ஆட்சியின் கொடி. ஒவ்வொருவரும் கொடி வைத்துக் கொண்டிருக்கின்றனர். கொடி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே பெருமை கொண்டவர்களாகவும் அகம்பாவத்தில் வாழ முற்படுகிறவர்களாகவும் தங்களை அவர்களுடைய உள்ளம் அமைத்து விட்டது. நீ எக்கேடாக கட்டுப்போ என்று அவர்கள் இப்பொழுது மனிதர்கள் மீது செங்கோல் வச்ச வேண்டும். அங்கேயும் உருக்கப்பட்ட செங்கோலதான் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை. செங்கோல் வச்ச வேண்டும், நெருப்பு நெருப்பு பிழம்புகளாக நாம் ஆகிட வேண்டும். மற்றவர்கள் நெருப்பை கற்க வேண்டும். இதற்காக உருவாக்கப்பட்டது தான், படைக்கப்பட்டது தான் இவருடைய கண்டுபிடிப்பு அணு ஆயுதம். நெருப்பை கொண்டே மற்றவர்களை அடுக்க வேண்டும். இவர்களும் நெருப்பில் வாழ்வார்கள். இந்த உலகமே புரட்சி என்ற அடையாளம் இல்லாமல் நெருப்பு கதையாகிவிட்டது. இப்போ உலகம் போல நெருப்பு மயமாகிட்டு இருக்குது, நெருப்பு போல வெப்பமயமாகிட்டு இருக்குது. இதை பண்ணாது, அதை பண்ணாது. நிச்சயமாக இறைவனுடைய வாக்கு இப்பொழுது உங்களுடைய நெஞ்சுகள் இருக்கின்றது. நன்மை வேண்டும், அவ்வளவுதான். நன்மை என்ன என்பதை நீங்கள் ஒருபோதும் பொருள்களின் அடிப்படையை கொண்டு அடைவிட முடியாது. அது உள்ளத்தினுடைய தன்மையை கொண்டுதான் அருள முடியும். எந்த அளவுக்கு என்றால் நிரப்பமான மனதின் குளிர்ச்சியும் அழகும், எந்த மனிதன் மீதும் எந்த விதமான காற்புணர்ச்சியும் வெறுப்போ கோபமும் இல்லாமல், ஒரு சமுதாயம் மற்ற சமுதாயம் என்று இல்லாமல், மனித சமுதாயம் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ்க்கப்படுவீர்கள். இரக்கம் எப்பொழுது ஏற்பட்டுவிட்டதோ, கருணை எப்பொழுது ஏற்பட்டுவிட்டதோ, நாம் மனித சமுதாயத்தில் சார்ந்தோம். எப்பொழுது இரண்டும் இல்லையோ, நிச்சயமாக நாம் இறைவனுக்கு விரோதமான ஒரு சமுதாயமாக ஆகிவிட்டோம். இருவருக்குமே அடி. நீங்கள் நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு உங்களுடைய இறைவன் அமைந்துள்ள அந்த சுகம் இப்பொழுது அறிவிக்கப்படும். எப்பொழுது கவலையும் பயமும் அதிகமாகின்றதோ உணர்ச்சிவசப்படாதீர்கள். சைத்தான் உங்களை கொண்ட வேண்டாம், நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது உணர்ச்சி அதிகமாகும். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு புகட்டப்படும் பொழுது அமைதி ஏற்படும். இந்த அமைதி வெறுமனே கொண்ட அமைதி அல்ல. நிகழ இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இறைவனுடைய நிகழ்வு ஒன்று நிகழிருக்கிறது. யார் தீமையை பரப்ப விரும்புகின்றார்களோ, நெருப்பை கக்க விரும்புகின்றார்களோ, கடுமையான வேதனையும் பேரடிவும் அவர்களுக்காக காத்திருக்கின்றது. ஆனால் யார் இறைவனை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, அமைதி காக்கப்படுகின்றதோ, இந்த அமைதிக்குரிய சூழ்நிலை உங்களுக்காக வாய்ப்பிருக்கின்றது. இந்த அமைதியின் குளிர்ச்சியில் அவர்களுடைய நெருப்பும் தனியும், அவர்களும் நல்ல மனிதர்களாக மாறுவார். இறைவனுக்கு இது ரொம்ப லேசானது. அத்தியாயம் 57 வசனம் 22, அத்தியாயம் 57 வசனம் 22. உங்களிலோ பூமியிலோ நிகழும் நிகழ்ச்சிகள் யாவும் அதனை உங்களுக்காக உண்டாக்குவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டதில் உங்களுடைய உள்ளத்தில் தீர்மானிக்கப்பட்டு உங்களுக்கு மனதுக்கு அறிவிக்கப்பட்டது இருக்கின்றதை தவிர வேறு எங்கும் இல்லை. இது இறைவனுக்கு கடினமானது அல்ல, மிகவும் லேசானது. உங்களுடைய நெஞ்சத்தை உள்ளத்தை விட்டுவிட்டு வெளியேறாதீர்கள். உங்களுடைய இறை இல்லம் அதுதான். நீங்கள் இறைவனை தேடி சொல்ல வேண்டாம். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் எங்களுக்கு என்று தெரியாது, இறைவன் யாருக்கு தெரியாது, இவன் எப்படிப்பட்டவன் தெரியாது, அவன் பொருளாக தெரியாது. ஆனால் அவனுடைய அருள் நிச்சயமாக வேண்டும். இறை இருள் வேண்டும் என்று கூறுவோம், இறை பொருள் வேண்டும் என்று கூற மாட்டோம். பொருளுக்கும் அருளுக்கும் எவ்வளவு தெளிவான வித்தியாசத்தை அமைத்திருக்கின்றான் சிந்தித்து பார்க்கவில்லை. பொருள் எது அருள் எது என்பதை சிந்திப்பவருக்கு புரியும். பொருள் என்பது வேறு, அருள் என்பது வேறு. இறைவனுடைய அருள் உருவாக்கப்பட இருக்கின்றது. அந்த உருவாக்கம் இப்பொழுது உங்களுக்கு சக்தி சூழலாக மாறிவிட்டது. இனி அது நிச்சயமாக பண்படக்கூடிய விதத்தில் உங்களுக்காக விடைய ஆரம்பிக்கும். எவ்வளவோ வியாதிகள் இருக்கின்றன. லிவர் எனக்கு கண்டு வந்துச்சு, கால் மேடல் கண்டு வந்திருக்குது, எனக்கு அப்பண்டிசைட்டிஸ் இருக்குது, எனக்கு லிவர் பெயிலியர் இருக்குது, கிட்னி பெயிலியர் இருக்குது, இங்கே கட்டி இருக்குது, பிரெயின கட்டி இருக்குது, கண்ணை கட்டி இருக்குது. இருக்கட்டும், பொருள்கள் அருளாக உங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது, இது வேண்டாம். யாரிடம் இருக்கின்றது இதை நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள் யாரிடம் இருக்கின்றது? இது வேண்டாம் என்று எவன் கூறினாலும் அவனிடம் இருக்கின்றது. சுலபமானது. உங்களுக்காக நிகழ வேண்டிய நிகழ்ச்சிகளை அவன் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து தீர்மானிக்கப்பட்டதாக உங்களை மனதில் அறிவித்து விட்டான். வேண்டுமா வேண்டாமா, அவ்வளவு. சுகம் வேண்டும் என்று கூறிய பிறகு அது யாரிடம் இருக்கிறது என்று நீங்கள் கேள்வி கொள்கின்றீர்கள். மருத்துவர்கள் வருகின்றார்கள், நாங்கள் இருக்கின்றோம் என்று. நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனது கல்விக்கப்பட்டதை தெளிவாக கேளுங்கள், இதனை நீங்கள் சுகமாக்குவீர்களா? சுகமாக்குவீர்களா மாற்றீர்களா? எழுதி கொள்ளுங்கள். எழுத மாட்டார்கள், தெளிவாக தெரியும். அவர்கள் வீணான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், ஏமாற்றுக்காரர்கள் என்று. இப்பொழுது கொரோனா வைரஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் 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 என்று அடையாளம் காட்டுகின்றார்கள். இந்த அடையாளம் உண்மையா? இது ஏற்கனவே வந்துச்சு, 1800 வந்துச்சு, 1900 வந்துச்சு, 2000 வந்துருக்குது. அதே வைரஸ் தான் வேற மாதிரி மாறி வந்துருக்குது. அதே வைரஸ் தான் வேற மாறி சொன்னதுக்கு அப்புறமா ஏன் அதே வைரஸ் வரணும்? ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமே காமிக்கிறதுக்காக வேண்டியும் அதை பற்றி அறிந்தவர்கள் வரும் நாங்கள் தான், எங்களிடமிருந்து தான் நீங்கள் விமோச்சனம் பெற வேண்டும் என்ற அந்த சூட்சுமத்தை கொண்டு பேசுகின்றார்கள். இன்னைக்கு வரைக்கும் கொரோனாவுக்கு மருந்து கிடையாது, ஜுரத்துக்கு மருந்து கிடையாது, உடம்பு வலிக்கு மருந்து கிடையாது, சளிக்கு மருந்து கிடையாது, இருமலுக்கு மருந்து கிடையாது, மூச்சு இழப்புக்கு மருந்து கிடையாது, எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து மருந்து கிடையாது, சாவத்துக்கு கிடையாது. இது அறிவு. அது எந்த ஜோதிடத்துக்கும் எல்லாமே இருக்கும். 3 நாளைக்கு மேலே போச்சுன்னு சொன்னா அது கொரோனாவாக இருக்கலாம். இப்ப உங்களுக்கு 3 நாளைக்கு மேலே போயிடக்கூடாதுன்னு அந்த பயத்தில் இருக்கீங்க. இங்கேயோ சுகமாகறதுக்கு அந்த நேரம் முடிஞ்சு போச்சு. 3 நாள் இல்லை, 34 நாள் போக போகுது சார். 15 நாளைக்கு உங்களுடைய காரியங்கள் முடியும். உங்களுடைய உள்ளத்தில் இருந்து நச்சு அறிக்கப்படுகின்றது, கவலை வேண்டாம், பயன்படும். இது சாதாரண காய்ச்சல் தான். ஆனால் உலக மக்கள் எனக்கு எது அறிவித்தார்களோ அதனை நான் இறைவனுடைய வார்த்தைக்கு மேலாக கொண்டு இவ்வளவு கடினமான வியாதியை நான் மறைந்து கொண்டு பயத்தை ஏற்படுத்திக் கொண்டு இப்பொழுது கல்வியை காப்பாற்றுவேன். இல்லாத ஒன்றை நீங்கள் பேயாக கற்பனை செய்த பிறகு பேய்களை விட்டு உங்களை காப்பாற்றுபவன் இறைவன் இல்லை. நல்ல உணர்வை கொண்டு வாழும் காலங்கள் தான், உணர்வுக்கும் உணர்ச்சிகளுக்குரிய வாழ்க்கை தான் உங்களுக்கு உதவி செய்கின்றான். அத்துமீறி இறைவனை மறந்து மருத்துவர்களாகவும் டாக்டர் தான் கடவுள்கள் என்று நாம் சொல்லும் பொழுது பேய்களை நம்பிதான் வழி மாறிவிட்டோம். இனி உங்களை காப்பாற்றக்கூடிய அவர்கள் இல்லை. அதிலும் யார் தெரிந்துகின்றார்களோ உணர்வு பெறுகின்றார்களோ நிச்சயமாக அவர்களை காப்பாற்றுவான். இன்று நம்மிடையே எந்த விதமான ஒரு சின்ன தும்மல் கூட கிடையாது. ஆனால் பயப்பட ஆரம்பிக்க உங்களுக்கு இன்று நாம் அதை பற்றிய கவலையே இல்லாதவர்களாக இருக்கின்றோம். காரணம் அமைதி, குளிர்ச்சி, நெருப்பு என்ன செய்கின்றது, கஷ்டங்களும் வேதனையும் நிற்கின்றது. அது எந்திரம் வருவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. நீங்கள் நியாயமான வாழ்க்கையை வாழுங்கள். உங்களிடம் எந்த ஆற்றலும் இல்லை, நீங்கள் உங்களை படைத்துக் கொள்பவர்கள் இல்லை. நாளைய வாழ்க்கையை நீங்கள் இன்று தீர்மானிக்கின்றீர்கள். நீங்கள் நாளைய பொழுதை விடிய செய்பவர்கள் இல்லை, பொழுதை விடிய வேண்டுமே நன்மையாக என்று விரும்புபவர்கள் நீங்கள். அந்த விருப்பத்தின் மீது அமையும். தூங்கச் சென்ற பொழுது உங்களுக்கு இறைவன் அமைதியை கொடுத்து பின்னர் தூங்கச் செய்யும். அந்த அமைதி வராமல் உங்களுக்கு தூக்கம் கிடையாது. ஒரு சன பொழுதில் அந்த அமைதியும், அதன் பிறகு தூக்கம். தூக்கமே இல்லை என்று கூறுபவர்கள் ஏன் என்று கேட்டால் மனம் கவலையோடு இருக்கின்றது, மனம் பெரும் சங்கடத்தில் இருக்கின்றது, மனம் ஓய்வொழிச்சு இல்லாமல் பெரும் அடைக்கடிப்பாக இருக்கின்றது. தூக்கம் அறிவுறுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு தூக்கம் இருக்கு. அப்ப காரணம் என்ன? தூக்கம் இல்லாத காரணம் என்ன? மன உளைச்சல், மனதில் இருக்கக்கூடிய அலைக்கழிப்புகள், உங்களை அறியாமலேயே படகிய விட்டது. அந்த படகிய விதத்தில் உங்களுக்கு தூக்கம் இல்லை, என்ன எது என்று உங்களுக்கு பார்க்க முடியவில்லை. ஆனாலும் நிச்சயமாக நீங்கள் அறிவினாலும் அரை மணி நேரம் 1 நிமிடம் தூங்கி பார்க்கும். அந்த இரவு பொழுது 6 மணிலிருந்து 9 மணி, 9 மணிலிருந்து 6 மணிக்குள்ள அரை மணி நேரம் 10 நிமிடம் தூங்கியிருப்பார்கள். அதை கணக்கில் இருக்க முடியாதவர்கள். மணிக்கணக்கில் தூங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கணக்கு. அந்த 10 நிமிட இடைவெளிக்குள் நீங்கள் தூங்கியது தூங்காத மாதிரியே இருக்கும். ஆனால் தூங்காமல் ஒருபோதும் இருக்க முடியாது. அந்த இரவின் பொழுதில் உங்களுடைய தூக்கத்தை அமைத்து வேண்டும் தான் நீங்கள் கவனிக்கவில்லை. மணியை பார்த்துட்டே இருப்போம், தூங்கிட்டு எழுந்துட்டு இருப்போம், அடுத்த மணி நேரம் நிற்கும். இது கடைப்பட்ட அரை மணி நேரம் கழுத்து உங்களை மறந்துருப்பீங்க, காரணம் இப்போதான் கண்ணை மூணு மாதிரி முடிச்ச மாதிரி இப்படி விடுஞ்சியே போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படி வந்து ஒவ்வொரு மணியும் நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஒன்று ரெண்டு அட்டை விட இடைப்பட்ட இடத்தை தூங்குறது யாருக்கணும்? நானும் விடுத்து கொண்டிருப்பதை போன்று எண்ணுகின்றேன், தூக்கம் இல்லாமல் அந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றான். அந்த அமைதியில் கொஞ்சம் கலையாக முடித்து பார்க்கும்போது ரெண்டு மணிக்கு நான் முடிச்சுட்டு தான் மூணாம் மணி நினைச்சிட்டு இருக்குது, இதுக்கு தூங்குறேன் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படி கிடையாது, தூக்கம் உங்களுக்காக வந்தது, தூங்கவில்லை என்று கூற முடியாது. நீங்கள் தூக்கத்தை கணக்கில் கொள்வதில்லை, இரவின் பொழுதையும் நீங்கள் கணக்கில் கொள்வதில்லை, உங்களுடைய விழிப்பையும் உங்களுடைய உறக்கத்தை நீங்கள் கணக்கில் கொள்வதில்லை, உங்களுடைய இரவையும் பகலையும் நீங்கள் கணக்கில் கொள்வதில்லை. தூக்கம் என்பது அதற்கு முன்பாக அமைதி, அந்த அமைதியை கொடுத்து உங்களுக்கு தூக்கத்தை உறக்கத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு உறக்கம் அளிப்பதற்காகத்தான் தூக்கத்தை தருகின்றான், அந்த தூக்கத்தை அளிப்பதற்காகத்தான் அமைதியை தருகின்றான். அந்த அமைதி உங்களுடைய தூக்கத்திற்கு முன்பாக அமைகின்றது. அந்த அமைதி உங்களுக்கு, நீங்கள் உங்களுடைய மனதை அடைக்கழித்துக் கொண்டிருந்தீர்களே என்னாகுமோ ஏதாகுமோ என்று, அது இல்லவே இல்லை என்று உங்களுக்கு உறுதிப்படுத்தித்தான் அந்த அமைதியை கொடுத்து பின்னர் தூக்கம் ஆயிருக்கு. ஒரு பத்து நிமிஷம் தூங்கி எழுந்திருக்கேன் சொல்லுவீங்க, என் அமைதிக்காக அந்த அமைதியை கிடைக்கப்பட்ட பின்னர் தூங்குகின்றது. அந்த தூக்கத்தில் விழிக்கும் பொழுது இந்த பத்து நிமிட தூக்கத்தை கொடுத்த இறைவன் என்னுடைய அமைதியை கொடுத்தான். பத்தே நிமிடத்தில் எவ்வளவு தூரத்துக்கு அலைக்கழிக்கப்பட்டிருந்த மனசுல அந்த மாதிரியான உளைச்சல் இருந்ததோ அவ்வளவு பத்தே செகண்டில் நீக்கப்பட்டு விட்டது. இங்கு என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சூழ்நிலைகளாக, மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, இயற்கையின் சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இங்கு என்ன இருக்கின்றதோ அதனுடைய தாக்கத்திலிருந்து நான் விடுபட்டிருக்கின்றேன். அதனுடைய நன்மைகளிடம், அதனுடைய நிகழ்ச்சியிடம், அதனுடைய பொழிவிடம் நான் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த இரண்டில் மனதில் என்ன பாக்கி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 57 வசனம் 22, மீண்டும் 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 அதை படியுங்கள். உங்களில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள், பூமியில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக தனித்தனிய முறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அதனை அவர் கவனிப்பு என்பதற்காக வேண்டி, அதுதான் வாழ்க்கை அமையப்படுகிறது. பொழுது விடிய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, தூக்கத்தை கொடுத்தது நல்ல பொழுதாகத்தான் விடியும் என்பதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தூங்கி எழுந்துவிட்டேன், நல்ல பொழுதாகத்தான் விழுந்திருக்கின்றது. என் இறைவனுக்கு நான் நன்றியோடு இருக்க வேண்டும். அவ்வளவுதான், இன்று நான் அனுபவிக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு சுகமும் அவன் எனக்கு கொடுத்த நன்மையும் அமைதியின் அடிப்படையில் தூக்கத்தையும் கொடுத்தானே, அங்கு என்னுடைய மனதின் அடைக்கழிப்பு நீக்கப்பட்டு கவனம் அழகான அந்த கவனத்தை நான் வாழப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கை புதிய கவனத்தின் அடிப்படையிலான், நேற்றுவரையில் இருந்த ஒரு புகைமூட்டமான வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன். இதனை அறிந்த பிறகுதான் இந்த 57 வசனம் 22 அறிந்த பிறகுதான் இந்த உண்மையை சொல்ல முடியும். அதுவே இந்த உண்மையை சொல்ல முடியாது. இப்பொழுது உங்களுக்கு அமைதி இருக்கின்றது. இந்த அமைதியினுடைய நீங்கள் உறங்குவீர்கள் கொஞ்ச நேரம். அந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய மனதின் அடைக்கடிப்பதில் ஈடுபட்டு புதிய வாழ்க்கைக்கான புதிய அடிப்படையை கொண்டு வானங்களும் பூமியும் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன் பாவக்கேற்று, அவனை தவிர இல்லை என்பதனுடைய ஒரு சொல் அல்லாஹ். அவனை என்று எதுவும் கிடையாது, எவனும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது, நானும் கிடையாது என்று நான் என்னை அவனுக்கு அடிமையாக ஆக்கி, அவனுக்கு கீழாக்கி, அவனை மேலாக்கி தூய்மையை போட்டுக் கொண்டிருக்கின்றனெல்லாம் என் உள்ளத்தின் பக்கம் நான் திரும்புகின்றேன். அங்கு இல்லாத நன்மைகளே இல்லை. நம்பிக்கை கொள்ள வேண்டிய அந்த ஒன்றுதான் பாக்கி. அந்த நம்பிக்கையை அளிப்பதுதான் இந்த பேச்சு, இந்த குரான், இந்த வாக்கு. ஒவ்வொரு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன். 6600 லட்சம் வசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நினைவிலிருந்து உயர்த்தக்கூடியது, தாழ்த்தக்கூடியது. நம்பிக்கை கொள்வோருக்கு உயர்த்துவதும், நம்பிக்கை ஏற்று தன்னையே இறைவனாக ஏற்றுக்கொண்டு நான் தான் எனக்காக மறுத்து கொண்டேன் என்ற பொழுது தாழ்த்தப்பட்டவர்களாக மாறினேன். ஒருபோதும் மனிதனுடைய பேச்சுக்களையும் மனதனுடைய ஏற்றுக்களையோ மனதனுடைய வழிமுறைகளையோ கொண்டு வாழ வேண்டாம். அவனுடைய போக்குகள் கூடாது. உள்ளத்தினுடைய இறைவனுடைய வாக்குகள் எனக்கு வேண்டும், அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை வேண்டும். சிந்தித்துள்ளவர்களுக்கு இங்கிருந்துதான் அகிலங்களே பிறக்கின்றன என்பதை அறியுங்கள். இரவும் பகலும் இதனை கொண்டு உங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றன. உங்களை சுற்றி வருகின்றது இரவும் பகலும். வீணுக்காக படைக்கவில்லை. அது எங்கோ இருக்கிறது என்பதல்ல, இறைவனோடு இருக்கின்றது. இறைவன் உங்களோடு இருக்கும் பொழுது வானங்களும் பூமியும் இங்கு அடங்கி இருக்கின்றது. இந்த கட்டளைகளுக்கு வானங்களும் பூமியிலும் எனக்காக ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக செயல்படுகின்றது. அவருடைய விருப்பங்களுக்காக இவை அனைத்துமே என்னுடைய அடிமைகள். யார் இறைவன் உணர்வோடு வாழ்கின்றோமோ அவர்களுக்கு வானங்களும் பூமியும் இவற்றுக்கிடைப்பட்ட ஒவ்வொன்றும் அடிமைகள். இந்த அடிமைகள் ஒன்றை கூட நான் வழங்கக்கூடாது. அப்படியானால் நீங்கள் சுரும்பப்பட்டவர்களாக நெருப்புக்கதையாக்கப்படுகிறது என்பதை வழங்குகின்றது. மனிதர்கள் தான் இந்த உலகத்தினுடைய நரக நெருப்பின் எரிகட்டைகள் என்பதை வழங்குகின்றனர். அதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சுற்றியிருந்தைய கலவரங்கள் தீக்கிரையாக்கப்படுவது மனிதர்களால், எரிகட்டைகள் மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒரு துஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை பாதுகாப்பவன் இறைவன் ஒருவன். அந்த இறை உடல் குளிர்ச்சியானது. சுத்த நெருப்பை இவர்கள் ஒட்டுமொதெல்லாம் அணைப்பவன் அவர்கள். உங்களுடைய அமைதி அணைப்பிடும். உங்களுடைய ஆவேசம் நீங்களும் நெருப்பின் எரிகட்டைகளாக இருக்கின்றீர்கள். நான் தான் என்னை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இன்று அமைதியை மேற்கொள்ளுங்கள். எதை பற்றிய கவலை இருக்கின்றதோ வேண்டாம் என்று கூறும்பொழுது அவன் அனைத்தையும் அறிந்தவன் என் இறைவனை உன்னிடமே நான் பாவம் தெரிகின்றேன். அந்த பாவம் என்ன? மற்றவர்களுக்கு நன்மை விருப்பங்கள், அவ்வளவுதான். இதுவரை விரும்பவில்லை உங்களுக்குரிய நன்மைகள், மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று விரும்புங்கள், அவ்வளவுதான். அப்படியானால் அதை செயல்படுத்தி காட்டுங்கள். உங்களிடம் உள்ள பொருள்களில் இருந்து மற்றவர்களுக்கும் அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி கொடுத்துப்படும். அத்தியாயம் 3:34. அத்தியாயம் 3:34. நீங்கள் குறைவாக கொண்டிருந்தாலும் சரி, அதை ஒரு சோதனைக்காக இருந்து அமைத்தான் அந்த நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றிக்கொள்ளும். நீங்கள் அதிகமாக கொண்டிருந்தாலும் சரி, பெருமை அந்த நெருப்பு வேண்டாம், மற்றவர்கள் கொடுத்துப்படுங்கள். உங்களுக்கு அவன் அதிகமாக நீர் புகட்ட வேண்டும் என்று மாற்றியிருக்கிறார். உங்களுடைய குளிர்ச்சியை, உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய ஆற்றலை அவன் தன்புறமே அதிகரிக்கின்றான். வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படிக்கின்றான். உங்களுடைய ஏவலுக்காக காத்திருக்கின்றன. நம்பிக்கை கொள்ளுங்கள், கொடுத்து உதவுங்கள். இப்பொழுது இறைவன் தன்புறத்திலிருந்து உங்களுக்காக விசாலமாக்குகின்றான் வாழ்க்கை. விசாலமான வாழ்க்கைக்காக நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது கோபம் அடைய மாட்டீர்கள், உங்களுக்கு இறக்கம் அதிகரிக்கும், மனிதர்களை மன்னிப்பலாக இருப்பீர்கள். ஆகவே அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விரோதம் அமையாது, ஒரு சமுதாயத்தின் மீதும் தனிப்பட்ட விரோதம் அமையாது. மனிதனாக நானும் மாறுகின்றேன், மதங்களை சார்ந்தவனாக அல்ல, உள்ளம் சார்ந்த இறை இல்லத்தில் நான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உள்ளம் சார்ந்தவர்களாக வாழும் பொழுது அந்த கோவிலில் யார் வாழ்கின்றார்களோ, உள்ளம் என்ற மாவட்ட கோவிலை ஏற்று வாழ்கின்றார்களோ, அவர்கள் மனிதர்களாக மாற்றப்படுகின்றார்கள். அப்படி இல்லை என்றால் மதங்களை சார்ந்தவர்கள் தான். மதம் பிடித்தவர்கள் யானையை போன்று மதம் பிடித்து தாங்களும் வாழமாட்டார்கள், பிறரையும் வாழவிட மாட்டார்கள். தாங்களும் உண்ணாது பிறருக்கான பயிர்களையும் அடித்துவிடும். இந்த வாழ்க்கை தான் வரும். இன்றுள்ள வாழ்க்கை மதம் பிடித்தவர்களின் வாழ்க்கை. மதம் போன்ற ஒரு கேடின் நம்மை நினைத்து கொள்ள வேண்டாம். மனிதன் என்ற அந்த தன்மையோடு, மனதின் தன்மையோடு, மனித தன்மையை இறைவன் அமைத்தானே, அந்த இறைவனுக்கு வந்தவர்களாக, அவனுக்கே அறிவந்தவர்களாக, அவன் ஒருவன் தான் மனிதன் அரசன். நீர் புகட்டுபவன், பகிர்ந்தளிப்பவன். நம்மிடமிருந்து எந்த புலியும் வராது. நமக்காக அவனுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொன்றும் கிடைக்கப்படுகின்றன. அதுக்கு நன்றி உணர்வோடு அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று அந்த உண்டத்தின் பக்கம் தஞ்சமடையுங்கள் என்று ஒரு புது வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, புது பொருளுக்குரிய வாழ்க்கை, அழகான வாழ்க்கை நமக்காக உருவாக இருக்கின்றது. அழகுமிக்க வாழ்க்கை. அத்தியாயம் 3:238. அத்தியாயம் 2:38. வண்ணமிகு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அந்த வண்ணமிகு வாழ்க்கை உரியவன் அவன் ஒருத்தான். அவனுக்கு நிகரான அழகானவன் இல்லை. அழகுக்குரியவன் வாழ்க்கையினுடைய அலங்கோலத்திற்குரியவர்கள் நீங்கள். அவனை மறந்துவிட்ட நிலை, உள்ளத்தை விட்டு வெளியேறிவிட்ட நிலை அலங்கோல வாழ்க்கை. உள்ளம் சார்ந்த வாழ்க்கை வாழும்பொழுது அழகு மிக்க வாழ்க்கை, வண்ணமிக்க வாழ்க்கைக்காக நாம் என்று நம்முடைய வேண்டும் என்று